நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் கருதம்பட்டி புதூர் திரு செந்தில்நாதன் அவர்கள் மாடுகள் வளர்ப்பும் பராமரிப்பும் முறைகளும் குறித்த பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
சார் வணக்கம். சார்
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நான் கோவை மாவட்டம் கருதம்பட்டி புதூரை சேர்ந்த செந்தில்நாதன் என்னுடைய பேரு. நான் இங்க பால் பண்ணை வச்சு நடத்திட்டு இருக்கிறேங்க.
பால் பண்ணை வச்சு நடத்திட்டு நீங்க வந்து சொல்றீங்க சார். இந்த பால் பண்ணை வந்து இதோட வளர்ச்சி என்ன மாதிரி நீங்க வந்து ஆரம்பிச்சீங்க, எப்படி பண்ணீங்க, அதோட இதோட இல்லாம வேற எதுவும் வேலை எதுவும் பார்த்து இதுக்கு வந்தீங்களா, இல்ல என்ன மாதிரி சார் விவரம்?
சார் நாங்க முதல்ல பவர்லூம் வேலைக்கு போயிட்டு இருந்தேங்க. வேலைக்கு போயிட்டு கூட தோட்டத்துல மாடுகளும் வச்சிருந்தோம், கூட விவசாயம் இருக்குதுங்க. அப்புறம் பால் வந்து முதல்ல ஆவின் பழத்தை புறா பாலுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தாங்கன்னா தெரிஞ்சவங்களாம் நிறைய பேர் பால் தேக்கறக்கு ஆரம்பிச்சாங்க. அதில் பார்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் அதிகமாக வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கறக்கு ஆரம்பித்தோம். அப்புறம் பார்த்தா பால் பார்த்தாங்க கூட ஒவ்வொரு மாடாக சேர்த்து வாங்கி இன்னைக்கு பார்த்தா 25 மாடு வச்சு வளர்த்துற அளவுக்கு ஓரளவுக்கு தொழில் நல்லா வளர்ச்சியாக இருக்குதுங்க.
ஆரம்ப காலத்துல எத்தனை மாடு சார் வச்சிருந்தீங்க? அப்புறம் எப்படி இதோட வளர்ச்சிகளுக்கு என்னென்ன மாதிரி எப்படி கொண்டு வந்தோம்
சார்? அதை முதல்ல 2 மாடு மட்டும் வச்சிருந்தாங்க, வீட்டுக்கு அளவுக்கு கடந்து கொடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் பால் வந்து நாங்களே டைரக்டா நேரடியா வீடுகளுக்குள்ள கொண்டு கொடுக்கறக்கு ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே பால் நல்லா இருக்கிறங்காட்டி நிறைய வாங்கறக்கு ஆரம்பிச்சாங்க எங்ககிட்ட. அப்புறம் பால் பத்தாம வரும் நாங்க ஒவ்வொரு மாடுகளை கூட சேர்த்து சேர்த்து எல்லாருக்குமே கொடுக்கறக்கு ஆரம்பிச்சாங்க. பார்த்து இப்ப 25 மாடுக்கு மேல வச்சிருக்கிறேங்க. எல்லாமே வந்து வீட்டு பாலுக்கு தான் குடுக்கறோம். மீச்சம் இருக்கிறத ஆவினும் கொண்டு கொடுத்துருவோங்க.
இப்ப இந்த வீடுகளை கொண்டு போய் நீங்க பால்கள் வந்து ரெகுலரா குடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப அந்த பசுமால ஒரிஜினலா நமக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிறப்ப மக்கள் எந்த அளவுக்கு அதை விரும்பி வாங்குறாங்க?
மக்கள் வந்து எல்லாருமே ரொம்பவே இப்ப பாக்கெட் பாலை விரும்புறத விட எல்லாருமே வந்து நாங்க எங்க பண்ணை எல்லாத்துக்குமே தெரியுங்க. அதனால இவங்க அங்க விவசாயம் பண்றது வந்து இயற்கை விவசாயம் தான் பண்றாங்க. அதனால எல்லாருமே விரும்பி வந்து வாங்கிக்கிறாங்க. நிறைய பேர் வீட்டுக்கே வந்து வாங்கிக்கிறாங்க. எங்க தோட்டத்துக்கு வந்து தனியா பால் வேணும்னு சொல்லி வந்து வாங்கிக்கிறாங்க. அப்புறம் வர முடியாதவங்க நாங்களும் கொண்டு கொடுக்குறோங்க.
லைனுக்கு வீடுகளுக்கும் போய் நேரடியா கொடுக்குறீங்க?
வீடுகளுக்கு நேரடியா நாங்களும் நேரடியா கொண்டு கொடுக்குறோங்க.
இப்ப 25 மாடுகள் வச்சிருக்கீங்க, என்னென்ன வகையான மாடுகள் வச்சிருக்கீங்க? வெரைட்டி
ஜெர்சி மாடு வச்சிருக்கிறேன், சிந்து, அப்புறம் நம்ம காங்கையும் பசு மாடுங்க, எரும மாடு, இந்த மாதிரி 4 விதமா வச்சிருக்கிறாங்க. எல்லாமே வந்து இங்க பிறந்து வளர்ந்தது தாங்க. எல்லாமே நம்ம கிட்ட பிறந்து வளர்ந்தது தான். எந்த மாடுமே நாங்க வாங்கினது இல்லைங்க. ஆரம்ப காலத்துல இருந்து எங்க அப்பா தாத்தா முன்னாடி வச்சிருந்தாங்க. அப்புறம் அதனாலேயே கண்டுகளை எடுத்து அதுல மூலியமா நாங்க ஒவ்வொன்னா பெருசாக பெருசாக அதையுமே மாடுகளை வச்சு நாம பராமரிச்சுட்டு இருக்கிறோங்க. இங்க இருக்கிற எதுவுமே வந்து நாங்க வாங்கி இது பண்ணதுல எல்லாமே நம்ம கிட்ட பிறந்து வளர்ந்தது தாங்க.
குடும்பத்தில் ஒருவராக இன்னைக்கு 25 நபர்கள் சேர்த்துட்டாங்க இல்லையா?
ஆமாங்க. ஒவ்வொரு மாடுக்கு நாங்க தனியா பேர் வச்சு பேர் சொல்லிதான் கூப்பிடுவோங்க. ஒவ்வொரு மாடுக்கு பேர் வச்சிருவாங்க. பிறந்தாச்சுனாலே அதுக்குன்னு ஒரு பேர் வச்சிருவாங்க. எங்க வீட்டுல ஒருத்தர் தான் நினைச்சு நாங்க வளர்த்திட்டு இருக்கிறோங்க.
சில பேர்களை கூட எங்களுக்கு சொல்லலாமே, நாங்களும் கேட்கிறோமே.
சரிங்க. ஒவ்வொருத்தரும் விருப்பப்பட்ட பேர் வைப்போம். ஒண்ணு மகாலட்சுமின்னு வச்சிருப்பாங்க. அப்புறம் துர்கா பூஜை எனக்கு விஜயதசமின்னு பிறந்தது துர்கான்னு வச்சோங்க. அப்புறம் மகாலட்சுமி, துர்கா, அர்காணி, அப்புறம் ஆச்சி மாடு, அக்காங்களுக்கு கொடுத்த ஆச்சி மாடு ஆச்சின்னு பேர் வச்சிருக்கிறேங்க. பொன்னி, ஆமாங்க பொன்னி. எருமைக்கு வந்து சொர்ணாக்கான்னு பேர் வச்சேங்க. அது கொஞ்சம் மொரடா இருக்கிறங்காட்டி
மொரட்டா இருக்கிறதுனால அப்படி வச்சாச்சு.
சொர்ணாக்கான்னு பேர் வச்சிருக்கிறேங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு மாட்டுக்குமே அதனுடைய பொறக்கட செய்தி பொறுத்து நாம எப்படி வாஸ்து பார்த்து இந்த பேரு பொருத்தம் பார்த்து வைக்கிறேங்க. அதே மாதிரி அதுக்கு அந்த மாதிரி பார்த்து வைப்போங்க. இந்த கிழமைக்கு என்ன பேர் வருதோ அது அந்த மாதிரி பேர் வைப்போங்க. அதே குணாதி அதுகிட்டையும் இருக்குதுங்க. கண்டு பிறந்ததுலேருந்து நம்மகிட்டே இருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம் அது கண்டிப்பா கேட்குங்க மாடுங்க.
கண்டிப்பா நிச்சயமா நம்ம வளர்க்கக்கூடிய முறைகள் தானே அது எல்லாமே.
ஆமாங்க ஆமாங்க. நம்ம பழக்கத்தினாலதான் அது நம்ம கேட்கறதுங்க.
இப்போ வந்து ஆரம்ப காலகட்டத்தில் 2 மாடு நீங்க அப்புறம் 2, 4, 3, 5ங்கிறப்போ வேலைக்கு தான் ஆளுகளை போட்டு செய்றீங்களா, இல்ல எப்படி இதோட வேலைகளை?
தோட்டத்து வேலைக்கு ஆள் போட்டுக்குவோங்க. ஆனா கண்டிப்பா பசு மாட்டு வேலைக்கு நாங்க எப்பவுமே ஆள் வச்சுக்கிறது இல்லைங்க. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி உடம்பு சரியில்லாலும் சரி 90% எங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆனதே இல்லைங்க இது வரைக்கும். ஏதாவது ஒரு நாள் கொஞ்சம் உடம்பு முடியாம இருங்க. ஆனா நானோ வீட்லயோ அம்மாவோ யாருமே இது வரைக்கும் ஊசி போடுறதுக்கு போறது இல்லைங்க. இதுகளை பாத்துக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்க இதனுடைய குறையீர்கள் எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த உடம்புக்கு எந்த தொந்தரவும் வந்தது இல்லைங்க. நாங்க எப்பவுமே காலையில 4 மணிக்கு எந்திரிச்சிருவோம். வீட்டுல 3 பேர், அம்மா நானு, வீட்டுல 3 பேருமே காலையில 4 மணிக்கு எந்திரிச்சிடறோம். எந்திரிச்சு சாணத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுல காலையில எந்திரிச்சதுமே தண்ணி புண்ணாக்கு தவிடு எல்லாம் போட்டு தண்ணி வச்சிருவோங்க. தண்ணி வச்சு அப்புறம் மாடுகளை வெளியே பிடிச்சிக்கிட்டு செடிக்குள் குடிச்சு கட்டிங்க, கண்ணுக்குடியில அவுத்துட்டு பால் கறக்கறக்க ஆரம்பிச்சிருவோங்க. ஒரு 6-6.5 ஆயிருங்க இந்த வேலை முடி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் பால் கொண்டு போயிட்டேன்னா வீட்டுல வந்து அதெல்லாம் மாடுகள்லாம் கண்ணுக்குடியெல்லாம் குடிச்சு கட்டி பராமரிக்கிறதுல வீட்டுல பாத்துக்குவாங்க. நான் பால் ஊத்திட்டு வரணும், 9 ஆயிருங்க. அம்மா வந்து வீட்டுல சாப்பாடு செஞ்சு பையனை ஸ்கூல் தட்டுறதெல்லாம் அம்மா பாத்துக்குவாங்க. அதனால வீட்டுல வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. மாடு தட்டு தீவனம் நறுக்கிறது, இந்த மாதிரி மடி செட்டு எல்லாம் கிளீன் பண்றது, இது எல்லாமே வீட்டுல செஞ்சிருவாங்க. அப்புறம் 9 மணிக்கு வந்ததுக்கு அப்புறம் மடி மாடுகளுக்கெல்லாம் காலையில வந்து எப்பவுமே வரத்தட்டுதான் கொடுப்பாங்க. சோளத்தட்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் சோளத்தட்டு கொடுத்துட்டு மடி பார்த்தா மதியானத்துக்கு சாயந்தரம் போடுற தேவையான தீவனத்தால காட்டுல போய் வெட்டி ரெண்டு பேருமே வண்டியில வச்சு எடுத்து வந்துருவாங்க. அப்புறம் பார்த்தோம்னா மத்தியானம் வந்து ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க. மதியானம் ஒரு சாப்பிட்டு ஒரு 2 மணிக்குல இருந்து ஒரு 3 மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்புறம் 3 மணிக்கு மேல இப்பயுமே பழையபடி பால் கறக்க ஆரம்பிச்சிருவாங்க. 2 மணி ஆயிரம் பால் கறந்து முடிக்கும் போது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நான் பால் சப்ளை கொண்டு போயிருவேன். இவங்க வீட்டு பராமரிக்கிறதுல வீட்டுல பாத்துக்குவாங்க மாடு பராமரிக்கிறதெல்லாம்.
இது போல வந்து தொடர்ந்து உங்களுடைய பணிகள் செய்திரு காலகட்டத்துல வந்து இந்த மாடுகளுக்கு வந்து என்ன மாதிரியான தீவனங்கள் வந்து கொடுக்குறீங்க?
காலையில எப்பவுமே வரத்தட்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் 10 மணி சுமாருக்கு வரத்தட்டு கொடுப்பாங்க. அப்புறம் தண்ணி வந்து டெய்லி 3 வேளை வச்சிருவாங்க. காலையில 4 மணிக்கு இருக்கா, மதியானம் 12 மணிக்கு இருக்கா, சாயந்தரம் அதே மாதிரி ஒரு 6 மணிக்கு இருக்கா, 3 தடவை வைப்பாங்க தண்ணி. காலையில வந்து 10 மணிக்கு வரத்தட்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் மடி 2 தடவை தண்ணி வச்சு மடி வந்து பசுந்தீவனம் வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் மடி சாயந்தரம் அதனால பசுந்தீவனம் கொடுத்து மடி தண்ணி வச்சிருவாங்க. டெய்லி 3 வேளை தண்ணி, 3 வேளை தீவனம் தான் கொடுப்பாங்க. தீவனம் வந்து வயிறு நம்ப வேணுங்கிற அளவு கொடுத்துருவாங்க. ஒரு தடவைங்கிற வயிறு நம்ப கொடுத்துருவோம்.
இதுல இந்த ஊட்டச்சத்துக்கான தீவனங்கிற மாதிரி என்னென்னலாம் கொடுக்குறீங்க
சார்? நாங்க வந்து சூப்பர் நேப்பியர் வச்சிருக்கிறவங்க, ரெட் நேப்பியர் ரெண்டுமே கலந்து கலந்து கொடுத்துருவோங்க. மஞ்சள் சோள, வெள்ளை சோள, செஞ்சோள இப்படி தனித்தனியே இருக்கு காட்டுல வச்சிருக்கிறோங்க. அது போய் 3 தீவனம் கலந்து கொடுத்துருவோங்க. ஒரு தடவை சூப்பர் நேப்பியர் கொடுத்தோம்னா ஒரு தடவை செஞ்சோள தட்டு கொடுப்பாங்க. அப்ப ஒரு தடவை இந்த மாதிரி அடசோளம் வந்து மாத்தி மாத்தி நாங்க போட்டே இருப்போம். அதனால தீவனம் வந்து 3 வேளை சரி சரிமா காலையில வர தீவனம், சாயந்தரம் நேப்பியரு, இந்த மாதிரி 3 தீவனம் மாத்தி மாத்தி கொடுத்துருவாங்க.
இதோட இல்லாம இப்ப இந்த புண்ணாக்கு தவிடு உளுந்தா புண்ணை பருத்தி
அடர்தீவனம் சொல்லுவாங்க. அடர்தீவனம் வந்து காலையில 4 மணிக்கு, மத்தியானம் 12 மணிக்கு, சாயந்தரம் அதே மாதிரி 5 மணி 6 மணி சுமாருக்கு 3 வேளை அடர்தீவனம் கொடுத்துருவாங்க.
இது மாதிரி தீவனங்கள் கொடுத்துறீங்க?
ஆமா, இது மாதிரி புண்ணாக்கு தவிடு மாவு உளுந்தங்குறனை பருத்தி கொட்டைங்க இந்த மாதிரி எல்லாமே கலந்து உற வச்சு 3 வேளை கொடுத்துருவாங்க. டெய்லி 3 வேளை.
இந்த தீவனங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஊட்டச்சத்தா குடுக்கறப்போ பாலுக்கு வந்து எந்த அளவுக்கு அது ஒரு உற்பத்திக்கு வந்து பயனுள்ள விஷயமா இருக்கு, எந்த அளவுக்கு சத்தான விஷயமா இருக்கு?
பால் வந்து நாங்க வீட்டு சாப்பிட விடுவது பால் ரொம்ப திக்கா இருக்கிறவங்க வேண்டி உளுந்தங்குறனை இந்த மாதிரி பருத்தி கொட்டை ஆட்டி வைப்பாங்க. அப்புறம் இடையில வந்து நாங்க செக்கு புண்ணாக்கு வீட்டுக்கு தேவையான நாங்களே ஆட்டிக்குவோம். அதுல செக்கு புண்ணாக்கு கிடைச்சா செக்கு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா மாட்டுக்கு சத்தான தீவனம் கிடைக்கும். வெறும் பருத்தி கொட்டை மட்டும் அரைச்சது கொடுத்தோம்னா அதுல தீவனமே மாட்டுக்கு தேவையான சத்து கிடைக்கிறது இல்லைங்க. அப்புறம் கடையில தனியா சத்து மருந்தும் இருக்குதுங்க, அதையும் வாங்கி கொடுத்துருவாங்க. அக்ரிமெண்ட் போர்ட் சொல்லுவாங்க, டாக்டர் சொன்னாங்க அதை டெய்லியும் ஒரு 50 கிராம் எல்லா மாட்டுக்குமே கொடுத்துருவாங்க. ஒரு மாட்டுக்கு 50 கிராம் வீதம் எல்லா மாட்டுக்கும் கொடுப்பாங்க.
இது போல ஒரு சத்தான உணவு முறைகளை வந்து அதுகளுக்கு வந்து கொடுக்கறப்போ அது நமக்கு கிடைக்கக்கூடிய பாலுலயே நமக்கு வந்து அடுத்தப்ப நம்ம குடிக்கிற காலகட்டத்துல அந்த சத்து நமக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாவும் இருக்கு இல்லையா?
ஆமா, கண்டிப்பாங்க. அதாவது நம்ம தீவனத்துக்கு கொடுக்கற செலவு கணக்கு பாப்பாங்க சத்து மருந்து கொடுக்கறதுக்கு. ஆனா சத்து மருந்து கொடுக்கற அளவுக்கு பால் வந்து குறைஞ்சது 1 லிட்டர் லெச் ஆகுங்க. அந்த 1 லிட்டர் பால் பார்த்தோம்னா நாம 1 வாரத்துக்கு தேவையான தீவனம் வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு சத்து மருந்து கம்மியில கிடைக்குதுங்க. நம்ம சத்து மருந்து கொடுக்கற விலை மட்டும் கணக்கு பார்ப்போம், என்னடா இவ்வளவு விலை கொடுத்து வாங்கணும்னு. ஆனா இந்த சத்து மருந்து கொடுக்கற அளவுக்கு பால் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு உபரிமையம் 3 படி கால் கறக்கிற மாதிரி 4 படியும் சேர்ந்து கறக்குங்க. ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து கொடுக்கும் போது ஒவ்வொரு லிட்டர் சேர்ந்து கறக்கும்போது அதனோட லாபம் வந்து நம்மளுக்கு அதிகம் தான் ஆகுங்க. சத்து மருந்து கொடுக்கறனால நம்மளுக்கு பணம் வந்து நஷ்டமாகாதுங்க.
அதோட இல்லாம நம்ம பால் நம்மகிட்ட வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் வந்து நல்ல தரமான பாலா இருக்கு, அதே நேரத்துல ஒரு சுவையான விஷயமாவும் இருக்குங்கிறதுனால விரும்பி வாங்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு இல்லையா?
ஆமாங்க சார், இதுவரை 90% வந்து நம்ம கிட்ட வந்து வாங்கினது இது வரைக்கும் வேண்டாம்னு சொன்னது இல்லைங்க. யாராவது வீடு மாறி போறணுங்காட்டிதான் வேண்டாம்னு சொல்லுவாங்களா தவிர்த்துங்க, யாருமே பால் நல்லா இல்ல வேண்டாம்னு இது வரைக்கும் வெளியே போனது இல்லைங்க. கிட்டத்தட்ட 15 வருஷமா நம்ம கிட்ட வாங்கிட்டு இருக்கிறவங்க
தானுங்க. வீடு மாறி வாங்கி ஒரு இடத்துக்கு போனா கூட ஐயோ அந்த அந்த இடத்துல பால் வாங்கணும், இன்னைக்கு வந்து அந்த ருசி வந்து நமக்கு வந்து கிடைக்காதுங்கிற அளவுக்கு நம்மளுடைய நினைவுக்கு படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தரமான வகையா இருக்கு இல்லையா?
கண்டிப்பா இருக்குதுங்க. அதாவது போன் பண்ணி கேட்டுட்டு கூட மாதிரி எங்க வெளியே போனாங்க கூட வந்து 1 லிட்டர் கூட வாங்கிட்டு போய் வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் தூரம் போக முடியாது, ரெகுலரா வந்து வாங்க முடியாதுங்கிறவங்க வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை வந்துங்க ரெகுலரா வாங்கிட்டு போய் அவங்க வச்சுக்கிறாங்க.
இப்போ பொதுவா வந்து மாட்டு தொழுவங்கள் வந்து எந்த மாதிரி வச்சுக்கணும், மாட்டு தொழுவங்கள் வந்து எந்த மாதிரி வச்சுக்கிட்டா நல்லா?
மாட்டு தொழுவங்க நம்ம வீட்டை விட ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க. ஏன்னா நாம வந்து வீடு நம்ம சுத்தம் பண்ணிக்குவோம், ஆனா கால்நிலைகளுக்கு அது தெரியாது தெரியாதுங்க. ஆனா அதாவது நான் மாடு தொழுவங்க ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோணுங்க. நாங்க டெய்லியுமே முடிஞ்ச அளவுக்கு சாயந்தரம் 3 மணி சுமாருக்கு மாடுகள்ல கழுவி விடுத்தா பால் கறப்பங்க. கீழே ஃபுல்லா காங்கிரீட் போட்டுருக்குறோங்க, அதுக்கு மேல மேட்டும் வாங்கி போட்டுருக்குறோம். மாடு படுக்கிறதுல மேட்ல தான் படுத்துக்கங்க, கையில காங்கிரீட்ல படுத்து ஒரு புண்ணாயிருன்னு சொல்லி மேல மேட் வாங்கி போட்டுக்கிறாங்க. அதனால ரெகுலரா சாயந்தரம் 3 மணிக்கு மேல சுத்தமா குளிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் நாங்க பாலே கறப்போங்க.
பொதுவா இப்ப நம்ம வீடுகள்ல வந்து இப்ப நம்ம குடும்பங்கள் 10 பேர் 5 பேர் 10 பேர் இருந்தாலும் வீடுகளை நம்ம வந்து எந்த அளவுக்கு சுத்தமா வச்சுக்கிட்டு தூய்மையான வகையில வச்சுக்கோமோ, அது போல மாடுகள் இருக்கக்கூடிய இடங்களும் வந்து தூய்மையா இருந்தா இந்த நோய்கள் பரவாம இருக்கிறதுக்கு, அதே நேரத்துல தூய்மையா இருக்கப்ப நமக்கே ஒரு அந்த இடத்துல புலங்கக்கூடியதுக்கும் ஒரு பயனுள்ள ஒரு விஷயமாவும் இருக்கும் இல்லையா?
கண்டிப்பா கண்டிப்பாங்க. அதாவது நாம வந்து வீட்டை சுத்தமா வச்சிருக்கிறோம், மாடு தவிர்த்து அதிகமா சுத்தமா வச்சிருக்கோம்.
இப்ப பொதுவா இத்தனை மாடுகள் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க, இப்ப இந்த நோய்கள் சம்பந்தமான வகையில என்ன மாதிரி தடுப்பூசி எல்லாம் எப்படி கரெக்டா ஃபாலோ பண்றீங்களா, எப்படி அது எங்க நீங்க கொண்டு போய் தடுப்பூசி எல்லாம் போட்டுட்டு வரீங்களா, எப்படி அதை பத்தி?
இது வந்து கால்நடை தடுப்பூசி வந்து கவர்மெண்ட்ல இருந்து அவங்களே போன் பண்ணி எங்களையே டாக்டர் கால்நடை மருத்துவமனை இருக்குதுங்க கருந்தம்பட்டியில, டாக்டர் வந்து அவரே போன் பண்ணி எங்க நம்பர் எல்லாமே அவர்கிட்ட இருக்குதுங்க. அவரே வந்து முக்கியமா நிறைய மாடு வச்சிருக்கீங்களா போன் பண்ணி சொல்லிருவாருங்க, பாரு இந்த டைமுக்கு வர்றாங்க நீங்க மாடு எல்லாம் தொழுவத்திலேயே கட்டி வச்சிருங்கன்னு நாங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே சொல்லிடுவோங்க. டாக்டர் நம்ம தொழுவத்துக்கு வந்துங்க அவங்களே எல்லா மாட்டுக்கும் போட்டுட்டு அது ஊசி போட்டதுக்கு அப்புறம் ஏதாச்சும் பராமரிப்பு பண்ணணுமா அதையும் சொல்லிட்டுங்க. எல்லா தோட்டத்துக்கும் அவரே வந்து அவங்களே வந்து போட்டு போயிடும். 6 மாசத்துக்கு ஒருக்கா வந்துங்க அந்த டைம்ல எந்த தடுப்பூசி வருதோ அவங்களே போட்டு போயிடுறாங்க.
இப்ப இந்த கால்நடை துறைக்கு வந்து மாடுகளை எல்லாம் ஏத்தி நீங்க கொண்டு போய் அங்க இறக்கி தடுப்பூசி எல்லாம் போட்டு கூட்டிட்டு வர காலத்துல நீங்க இருக்க இடத்துக்கே உங்களை அந்த கால்நடை பராமரித்துறை மருத்துவர் வந்து தடுப்பூசி எல்லாம் போட்டு விழிப்புணர்வும் பண்றாங்க இல்லையா?
ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க, எல்லா தோட்டத்துக்கும் அவங்களே டைரக்டா வந்து கூடவே வந்துங்க, டாக்டர் கூடவே வந்து எல்லா மாடுகளும் தடுப்பூசி போடுறாங்களா இன்னும் இருந்து அவங்களே கூட செக் பண்ணிட்டு தான் போறாங்க. அதாவது கொண்டு போறங்கிறது எல்லாருமே வந்து விரும்ப மாட்டாங்க, அவ்வளவு தூரம் கொண்டு போக முடியும், எல்லா மாடும் கொண்டு போறது சிரமங்க. அதனால கால்நடைத்துறை அவங்களே எல்லாருமே வந்துங்க நம்ம தோட்டத்துக்கு வந்து எல்லா மாடுகளும் போட்டு போயிடுறாங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்குது. நாங்க கொண்டு போறோம்னா அவ்வளவு ரிஸ்க் எடுத்து கொண்டு போக மாட்டோம், சரி இவங்க போட மட்டும் கால்நடைகளுக்கு எல்லாமே பாதிச்சுன்னு சொல்லி அவங்களே வந்து தோட்டத்துக்கே வந்து போட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதுவும் கூட ஏதாவது ஆலோசனை சொல்லிட்டு போயிருவாங்க, இந்த மாதிரி மாடு வெயில் எல்லாம் கட்ட வேண்டாம், வேற ஏதாவது தொந்தரவு இருந்தாலும் எங்களை கூப்பிடுங்க நாங்க வந்து பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து பாத்துக்கிறாங்க.
இப்போ ஊர்ல இருக்கவங்களுக்கு வந்து அந்த கால்நடை துறை வந்து அவங்க இருக்கிறதுக்கு போராட்டத்துல நீங்க இருக்கிறதுக்கே தேடி வந்து எல்லாருக்குமே மக்கள்கிட்ட தகவல் கொடுத்து தடுப்பூசி எல்லாம் போட்டுக்கிட்டு விழிப்புணர்வு செய்யறாங்க. இது எந்த அளவுக்கு இது உங்களுக்கு பயனுள்ள ஒரு விஷயமா நினைக்கிறீங்க?
எங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள இருக்குது. குறைஞ்சி 25 மாடுங்கும்போது கண்டுபிடிக்கல சேர்த்துபோது 10-15 ரூபாய் எச் ஆயிருங்க. அப்புறம் எல்லாருமே கொஞ்சம் வயசானவங்களும் இருப்பாங்க பக்கத்துல, நம்ம கொஞ்சம் வயசு கம்மியா இருந்தா கொண்டு போயிடலாங்க. கொண்டு போறவங்க 25 மாடு கொண்டு போறவங்க ரொம்ப சிரமங்க. அதனால அவங்க வந்து தேடி போடுறாங்க, நாங்க கண்டிப்பா அதை முழுமையை பயன்படுத்திக்கிறேங்க. இதே அங்க கொண்டு போறதா இருந்தா நம்ம அத்தனை மாடுகளும் கொண்டு போக முடியுங்கிறதுக்கு வேண்டி பாதி மாட்டுக்கு போடுவோம், பாதி மாட்டுக்கு போடாம விட்டுருவோம். அப்புறம் வயசானவங்களும் நிறைய அவ்வளவு தூரம் கொண்டு போக முடியாது மாடுகளை. இது அவங்களே எல்லா தோட்டத்துக்கும் வந்து அவங்க நேரடியா வந்து தகவலும் முன்னாடியே சொல்லிட்டுங்க, நேரடியா எல்லா தோட்டத்துக்கும் அவங்களே வந்துடுறாங்க. எங்கேயுமே அங்க கொண்டு வாங்க கொண்டு வாங்க யாருமே சொல்றது இல்லை. அவங்களே ஒவ்வொரு தோட்டத்துக்கும் தேடி போய், ஒரு மாடு இருந்தாலுமே அவங்க தோட்டத்துக்கு தேடி போய் இவங்களே போட்டு வந்துடுறாங்க. அதனால தடுப்பூசி வந்து எல்லாருமே முழுமையை பயன்படுத்திக்கிறாங்க.
நோய்களை வராம தடுப்பதற்கான வகையில கால்நடை பராமரிப்பு உங்களை தேடி வந்து இந்த மாதிரி செய்யறாங்க இல்லையா?
ஆமா, கால்நடை பராமரிப்பு ரொம்ப நல்ல விதமா பண்றாங்க. தடுப்பூசி போடுறாங்க, சரி தனியூசி போடுறதா இருந்தாலும் குடிச்சிட்டு போக முடியாதாலும் அவங்களே தேடி வந்து வீட்டுக்கே வந்து பணி போட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. மொத்தமாவே எல்லாமே மருந்துகளும் அதே மாதிரி கால்நடை பராமரிப்புல எல்லா மருந்துமே இலவசமா வச்சிருக்கிறாங்க. நமக்கு தேவையான அத்தனை மருந்தும் ஏதாவது தொந்தரவு சொன்னா நம்ம நேரடியாக டாக்டர்கிட்ட போய் சொன்னா அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து பாக்குறாங்க, இல்லாட்டி மருந்துகளும் இலவசமாவே கொடுத்துட்றாங்க எங்களுக்கு எல்லா மருந்துமே.
அரசு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உதவி செய்யறதுனால பயன்படக்கூடிய விஷயமாவும் இருக்கு.
ஆமாங்க ஆமாங்க, அது இலவசமா கொடுக்கறங்காட்டி எல்லாருமே நான் பயன்படுத்திக்கிறாங்க. இல்லாட்டி இது காசு கொடுத்து வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க, நம்ம ரொம்ப சிரமத்துல இருக்கிறமே எப்படி வாங்குறது அப்படிங்கறது. இலவசமா கொடுக்கறது எல்லாமே அதன் மூலமே பயன்படுத்திக்கிறாங்க. தேவையான அனைத்துமே இலவசமா கொடுக்குறாங்க. மருந்துகள் சம்பந்தப்பட்டது, டாக்டர்களுக்கு எதுக்குமே நாங்க பணம் கொடுக்க வேண்டியது இல்லைங்க. அரசு ரொம்ப நல்ல விதமா பண்றாங்க.
கால்நடை பராமரித்துறை அரசு சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவிகரமாகவும் எந்த காலத்துல எந்த நேரம் பயன்படக்கூடிய விஷயமும் இருந்துட்டு இருக்காங்க இல்லையா?
ஆமாங்க 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 ஆமா.
கால்நடை பராமரிப்பு துறைக்கும் நாம் வந்து வாழ்த்துக்களை
ரொம்ப நன்றி சொல்லணும். கால்நடை பராமரிப்பு வந்து இங்க எல்லாம் ரொம்பவே நல்ல விதமா பண்றாங்க. யாரு டாக்டர் போனாலும் நல்ல விதமா கூட கவனிச்சுங்க, வயசானவங்க போனாலும் அவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்து கவனிச்சு மாடலுக்கு அதே மாதிரி தகுந்த வயசையும் பண்ணிடுறாங்க.
இப்ப வந்து இப்ப ரெண்டு மாடல ஆரம்பிச்ச உங்களுடைய அந்த பணி துவக்கம் வந்து இன்னைக்கு 25 மாடு வரைக்கும் இருக்குன்னு சொல்றீங்க. பொதுவா தொழில் தொடங்குறவங்களுக்கு உங்களுடைய அனுபவ முறையில என்ன சொல்ல விரும்புறீங்க?
இப்ப நம்ம சொல்றதை கேட்டு எல்லாருமே ரொம்ப விருப்பப்படுறாங்க. மாட்டு பண்ணை வைக்கிறேன், நாட்டு மாடு வைக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் விருப்பப்படுறாங்க. அது படிச்ச பசங்க அதிகமா வர்றாங்க. வந்ததையும் எடுத்ததையும் ரொம்ப பெரிய முதலீடு போயிட்டு பெரிய செட்டா போட்டுங்க, நிறைய வெளிநாட்டு மாடுங்க அங்க மாடு எல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்து கட்டிடுறாங்க. ஆனா அதை பராமரிக்கிறங்கிறது அவங்களுக்கு பராமரிப்பு வந்து அவங்க படிச்சவங்க அவங்களால வேலை செய்ய தெரியறதும் இல்லைங்க, முடியறதும் இல்லை. எல்லாமே படிச்சவங்க வந்து அதுல செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனா தொழில ஆரம்பத்துல இருந்து எப்படி செய்யணுங்கிறது அவங்களுக்கு தெரியறது இல்லைங்க. அதனால முதல்ல வந்து எப்பவுமே வந்து எதுவுமே பண்ணையும் சிறுசா வச்சு ஒரு மாடு ரெண்டு மாடு வாங்கி நம்ம அவனால பண்ண முடியுமா, முதல்ல வந்து இந்த தொழில் நாம செய்யணுங்க. பால் கறக்க தெரியணும், மாட்டுக்கு வேலை செய்ய தெரியணும், தீவனத்துக்கு முதல்ல ரெடி பண்ணணும், எல்லாமே செய்யணும். பார்த்தா நிறைய மாடுகள் வாங்கி கட்டிடுறாங்க, பார்த்தா தீவனம் இருக்காது. அப்புறம் பார்த்தா தீவனம் நிறைய இருக்குதுங்க, மாடுகளும் இருக்கும். ஆனா அது பார்த்தா வேலைக்கு வந்து ஆள் வச்சிருப்பாங்க, அவன் 4 நாள் வேலை செய்வான், 5-6 நாள் ஊருக்கு போறேன் போயிருவான். பார்த்தா இங்க பால் கறக்கறதுக்கு மாடு இருக்கிறது, தீவனம் போடுறதுக்கும் மாடு இல்லைங்க. இவங்க படிச்ச பசங்களுக்கு அவங்க செய்யவும் தெரியறது இல்ல. பார்த்தா இதனால பார்த்தோன்னா பெரிய பெரிய பணியால ஒரு 6 மாசத்துக்குள்ள ரொம்ப நைட்டா பண்ணி நல்லா கட்டி இருக்கிறாங்க. ஆனா பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லாதங்காடி 6 மாசத்துல பெரிய நஷ்டத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டா வர்றாங்க, ஆனா அவங்களுக்கு செய்ய தெரியறது இல்லையா. அதனால எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் குறைஞ்ச முதலீட்டுல போட்டு ஒவ்வொன்னா செய்யணும். ஒரு 2 மாடு வாங்கலாம், மறுபடி அதுல இருந்து சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஒவ்வொரு 2 மாடா வாங்கி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க. இந்த கால்நடைகளை பொறுத்த அளவுக்கு முதல்ல வந்து நாம செய்யணும். ஆளுகளை எதிர்பார்த்து நாம இந்த தொழில்
செய்யக்கூடாதுன்னு. ஒரு காலகட்டத்துல ஆள் இருப்பாங்க, ஒரு காலகட்டத்துல இருக்க மாட்டாங்க. அதோட பராமரிப்பு வந்து சிரமமான சூழ்நிலையா உருவாகிடும்.
ஆனா இது வந்து வருஷத்துல 365 நாள் வேலை செஞ்சே ஆகணும் கண்டிப்பா. நம்ம ஆளுக அப்படி இல்ல, உடனே தெரியலாம் வரமாட்டாங்க. நாம அப்படி இல்ல, நம்ம மாடு நம்மளால முடியாட்டி அதுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு வச்சுட்டு தான் நம்ம அடுத்த வேலையை செய்வோங்க. ஆனா ஆளுக வந்து அதை செய்ய மாட்டாங்க. அவங்க வேலையை முடிச்சுட்டு மிச்சம் இருந்த டைம் இருந்தது இந்த வேலையை செய்வாங்க. அதனால ஆளுகள் நம்பி செய்யறது இது ரொம்ப தப்பான காரியங்க. நம்ம ஆளுக இல்லாட்டி நாம செய்யற துணிஞ்சு செய்யணும் இந்த வேலையை.
அடிப்படையில எந்த தொழிலா இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு வேலையால வச்சுக்கிட்டு வந்தாலும் வராட்டி நம்ம அந்த தொழிலை தொடர்ச்சியா செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும்.
ஆமாங்க ஆமாங்க, ஆளுகள் நம்பி செஞ்சோம்னா இதுல சக்சஸ் பண்றது ரொம்ப சிரமமான
சொல்லி. காரணம் வந்து காலையிலிருந்து இரவு வரைக்கும் தொடர்ச்சியான பணிகளை வந்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டமான தொழிலாகவும் இந்த
இது கண்டிப்பா அந்த வேலை செஞ்சே ஆகணுங்க. கண்டிப்பா பால் கறந்தாகணும், மாட்டுக்கு தீவனம் கொடுத்தாகணுங்க. ஆளுக அதை நினைக்க மாட்டாங்க, உடனே சரி லீவுன்ட்டு போயிருவாங்க. ஆனா நாம சொந்தமா செஞ்சிருந்தோம்னா நாம அதை இல்ல, நம்மளுக்கே உடனே சரினாலும் அதனுடைய தேவையை முழுசா செஞ்சு வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வருவாங்க.
இப்போ இந்த பொதுவா ஆடு மாடு கோழி இதெல்லாம் கூட நம்ம வந்து அடிப்படையா கூட இப்ப நிலங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா விவசாய நிலங்கள் இருக்கப்போ இதையும் அடிஷனலா கூட சேர்த்து செய்யும் பட்சத்துல கூடுதலான வருமானம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு.
ஆமா சார், கண்டிப்பா நம்ம ஒன்னும் நம்பியே செய்யக்கூடாது. ஒன்னும் பால்ல மட்டும் ஒரு வருமானம் வருதுன்னா நம்ம கூட வர ஆடு வச்சிருக்கிறோம், கோழி வச்சிருக்கிறோங்க. நாங்களும் கோழி வச்சிருக்கிறோம், பார்த்து வீட்டுக்கு தேவையானதை வச்சிருந்தேங்க முதல்ல. அப்புறம் பார்த்து வீட்டுக்கு தேவையான முட்டை மிச்சம் ஆச்சுங்க. அதை பார்த்தா பால் வாங்க வர்றவங்க எல்லாம் வந்து வாங்கிக்கிறாங்க அவங்களே. அப்புறம் அதே போல ஆடு வச்சிருக்கிறவங்க ஆடோட கழிக்கிற தீவனத்தை எல்லாமே நம்ம வேற ஏதாவது யூஸ் பண்ணி மாடுகளுக்கு கொடுத்துருவோங்க. ஆடு வேஸ்ட் ஆகிற
தீவனத்தை
இந்த மாதிரி ஒன்னு சார்ந்து ஒண்ணு இருந்ததுன்னா தொடர்ந்து நம்ம பண்ணிட்டே இருக்கலாம். அப்புறம் மீனும் வளர்த்துறோங்க, கோழியோட வேஸ்ட் எல்லாம் வந்து மீன் சாப்பிட்டுக்குது. அதனால ஒன்னு சார்ந்து தொழில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து லாபம் அதிகமா கிடைக்குங்க.
நம்முடைய உழைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ச்சியா ஒன்னு விட்டு ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்போ ஒண்ணுல கம்மினாலும் ஒண்ணுல லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் அபிவிருத்திக்கான ஒரு விஷயமாவும் இது செயல்படுது இல்லையா?
ஆமா கண்டிப்பா. வீட்டுக்கு முட்டை வாங்குறதுனாலே நம்ம தனியா காசு செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. இது நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான முட்டையும் கிடைச்சிருக்குது, அது போக அதுக்கு பண்ற செலவுக்கு மேல நம்மளுக்கு வருமானம் கிடைச்சிருக்குது முட்டையில. அதே மாதிரி ஆடுகளும் அதே மாதிரி தானுங்க. மாடு வளர்த்தா மாடு கூட வருஷம் ஒரு தடவைதான் காசு கிடைக்கும். ஆடு வளர்த்தோம்னா அவ்வருஷமே காசுன்னு சொல்லுவாங்க. ஒரு 6 மாசம் குட்டி வளர்த்தனால போதும் நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கணிசமான லாபம் கிடைக்குங்க.
எந்த ஒரு தொழிலா இருக்கட்டும், எந்த ஒரு முயற்சி செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் அதை சரியான பாதையில அமைச்சு அதை சிறுக ஆரம்பிச்சு அடுத்து பெருக கொண்டு போவதற்கு அடிப்படை விஷயங்கள் வந்து நம்மளுடைய விடா முயற்சி அதோட இல்லாம சரியான அனுபவங்களும் இருந்துச்சுன்னா நிச்சயம் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படிங்கறக்கு ஒரு முன் உதாரணமான வகையில 2 மாடுகள்ல நீங்க வந்து உங்களுடைய தொழில துவங்கி இன்னைக்கு 25 மாடுகள் அதுவும் ஒரு குடும்ப உறவுகளாக பேரெல்லாம் வச்சு ஒரு உறவுகளா கொண்டு வர்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இது போன்ற சிறப்பான வகையில செய்து உங்களுடைய வளர்ச்சி பங்குல வந்து செயல்படுவதற்கு புதுகை பண்பலை மற்றும் நேர்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை.
விடாமுயற்சியுடன் இந்த தொழிலை செஞ்சதுல நாங்க இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்க கூட பகிர்ந்துட்டது நன்றி, வணக்கம்.
நன்றி சார்.
நேர்களே, இதுவரை கோயம்புத்தூர் மாவட்டம் கருதம்பட்டி புதூர் திரு செந்தில்நாதன் அவர்கள் ஆற்றிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.